எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தில் எங்கள் தொழுகிறோம், படிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மத்தியில் எழுந்தொழியிருக்கிற தேவகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்களுக்கு போதிங்கப்பா, தேவ சித்தமித்த நாள் செய்யப்பட நாங்கள் செவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வடிக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாரத்தாக தேவனுடைய செய்திகளை கடந்து செல்லும் மூன்று வசனங்கள் நாம் வாசிப்போம். முதலாவதாக நாம் வாசிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22 நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:22 நாம் வாசிக்க கேட்போம்.
பின்பு அவர் அவனை தள்ளி, தாவீதே அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார்.
அப்படியே வைத்துக் கொண்டு எபிரேயர் 3:2-5 வரை நாம் வாசிப்போம். எபிரேயர் 3:2-5 நாம் வாசிக்க கேட்போம்.
மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான்.
அப்படியே 3:1 ஆதியாகமம் 18:19 நாம் வாசி கேட்போம். ஆதியாகமம் 18:19 வாசிக்க கேட்போம். பிளீஸ்.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார்.
ரைட். 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். 3 வித்தியாசமான வசனங்கள். அருமர் தேவன் பிள்ளைகளே, முதலாவது நாம் வாசித்த வசனம் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் தாவீதை குறித்து கொடுத்த சாட்சி, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படி என்றார். 1. 2 நாம் வாசித்த வேத வசனத்தின்படி மோசே குறித்து சொல்லும் பொழுது, மோசே என்னுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கேன்னு சொல்லி சாட்சி கொடுத்தார். 2. 3 ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது அவன் தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆபிரகாமை குறித்து சாட்சி சொன்னார். இந்த 3 தேவன் மனிதர்களை குறித்து கொடுத்த மகத்துவமான சாட்சி. மனிதர்கள் மனிதர்களை குறித்து கொடுக்கிற சாட்சிகள் உண்டு, அதையும் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவனானவர் மனிதனை குறித்து கொடுக்கிற சாட்சி அபார், அற்புதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 தேவ மனிதர்களை குறித்து தேவன் கொடுத்த சாட்சி 3 விதமாக இருக்கிறது, முக்கோணமாக இருக்கிறது. முதலாவது தாவீதுக்கு குறித்து கொடுத்த சாட்சி, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கவனமாக கவனிங்கள். தாவீது என்ற இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற சாட்சி தேவனால கொடுக்கப்பட்டது. அதாவது தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் கொடுத்த சாட்சி, தாவீதுடைய வாழ்க்கை குறித்து தேவன் கொடுத்த சாட்சி, தாவீது என்ற இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். 2, மோசே குறித்து கொடுத்த சாட்சி ஊழியத்தை குறித்து கொடுத்த சாட்சி. மோசே என்ற வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று, மோசையுடைய ஊழியத்தை குறித்து தேவன் பகிரங்கமாக சாட்சி கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். 3 சாட்சி ஆபிரகாமை குறித்து சொன்ன சாட்சி, அது குடும்பத்தை குறித்த ஒரு சாட்சி. அது என்னவென்றால், பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் காத்து நடவுங்கள் என்று ஆபிரகாம் கட்டளை இடுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவாதி தேவன் ஆபிரகாமை குறித்து சாட்சி சொன்னார். சோ, முதலாவது வாழ்க்கையை குறித்த சாட்சி, 2 ஊழியத்தை குறித்த சாட்சி, 3 குடும்பத்தை குறித்த சாட்சி. இந்த மூன்றும் இந்த மூன்று நபரங்களை குறித்து தேவாதி தேவன் கொடுத்த சாட்சியாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மூன்று நபர்களும் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள் தான் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு வித்தியாசமான பிறவிகள் அல்ல, வித்தியாசமான பிறப்புகளும் அல்ல. ஆனால் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மைதான், ஆனால் நம்மை போல அவர்கள் பாடுள்ள மனுஷர்கள் என்பதை நாம் மறுக்கவும் மறைக்கவும் முடியாது. சரி, இப்ப என்ன கவனிங்க, இப்போ தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்றார். காரணம் என்ன, அவன் தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையிலே தேவாதி தேவன் அவனை குறித்து கொடுத்த சாட்சி இது இல்லையா? யோசித்து பாருங்க, ஒரு விஷயம் நான் யோசித்து பார்க்கிறேன். அவன் வாலிப வயசிலே டீனேஜாக இருக்கும் பொழுதே அவன் தேவனை தேடுகிற ஒரு பக்குவம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த அவனே ஆண்டவர் அரசனாக மாத்தினது நமக்கு தெரியும். ஆனால் அவன் வாழ்ந்த வாழ்வுதான் ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ள வைத்தது. உன் குமாரர் இவ்வளவு பேர் தானா, இன்னும் ஒருத்தன் இருக்கிறார், அவன் எங்கே? அவன் இந்த இடத்துக்கு வரும் வரைக்கு நான் போஜனம் பண்ணுவதில்லை என்றாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. தகப்பனால கூட கண்டுகொள்ளப்படாமல் இருந்த ஒருத்தன், ஆடுகளை மேய்க்கத்தான் லாயக்குன்னு சொல்லி அப்படியே அவனை விட்டு விட்டாரோ அறியேன். அவன் மேலதான் தேவனுடைய பார்வை விழுந்தது. பாருங்க, ஏன் தெரியுமோ, இந்த ஏழு பேரும் தாவீதை போல தேவனை தேடுறதாக இல்லை, இல்லை, இல்லை. வேதத்தில் அதை குறித்து எந்த ரெக்கார்டும் காணவும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளை. ஆனா தாவீது தன்னுடைய வாலிப பராயத்துல கூட, டீனேஜ்ல கூட கர்த்தரை தேடுகிற ஒரு வாஞ்சை அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கிறதே. குறிப்பாக சங்கீத புத்தகங்களில் இருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களை காட்ட விரும்புகிறேன். அந்த வசனங்களில் இருந்து அவர் எந்த அளவுக்கு தேவனோடு ஐக்கியமாக இருந்திருக்கிறான், எந்த அளவுக்கு தேவனை தேடுறவனாக இருந்திருக்கிறான், எந்த அளவுக்கு தேவனோடு வாழுகிறவனாக இருந்திருக்கிறார் என்பதை அவனுடைய வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்தராபதி ஸ்தோத்திரம். ஆகவே தாவீதை குறித்து தேவன் கொடுத்த சாட்சி என்னவென்றால், அவன் தேவனோடு வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையிலே கர்த்தர் அவனை குறித்து இந்த சாட்சியை சொன்னார். யோசித்து, வாழ்வு என்கின்றது ஒரு தேவை, the life is a gift of God. வாழ்வு என்கின்றது ஒரு தேவ ஈவு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு தடவை தான் நாம் இந்த உலகத்தில் வாழ போகிறோம். இந்த வாழ்க்கையை சீக்கிரமாக கடந்து போகிறது, சீக்கிரமாக கடந்து போகிறது. ஆனால் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் பயன்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியம். அதுவும் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் ஸ்பெண்ட் பண்றோம் என்பதை குறித்து ஒரு கருத்து அல்லது ஒரு கணிப்பு நமக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம், அவசியம். அப்படி இல்லை என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து அலட்சியம் உள்ளவளாக இருக்கிறோம் என்பது திட்ட தெளிவாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முன்பொரு தடவை நான் உங்களை சொல்லியிருக்கிறேன், நம்புறேன், ஒரு மனிதனுடைய வாழ்வு என்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறானோ, ஐ மீன் ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம் குறித்து சொல்றேன், என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. கீப் இட் யுவர் மைண்ட் டீப்லி வாட் ஐ அம் சேயிங். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஏனென்றால் அன்றைக்கு தான் நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. மூடும் சகல காரியங்களும் தேவனுடைய புத்தகத்தில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும், ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஏனென்றால் நம்மளை ஏனோ தானோ ஒன்று ரட்சிக்க இல்லை. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்லி ஆண்டவரே சொன்னார். அது மாத்திரமில்ல, உலக தோற்றம் முதல் தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டார் என்றும் எபேசியர் முதலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் தற்செயலாக ரட்சிக்கப்படவில்லை, தேவ திட்டத்தின்படி, தேவ நோக்கத்தின்படி இந்த உலகத்தில் இருந்து நாம் தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். ஆகவே என்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறானோ அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. நம்முடைய கண்களை நாம் முடியினால் வரைக்கும் ஒரு ஞாபக புத்தகம் தேவனிடத்தில் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை வழிகாட்டி புத்தகத்தில் நாம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உதாரணத்தை நான் பைபிள் என்று சொல்லுவேனாக இருந்தால், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலையும் பார்ப்பீங்களா இருந்தால், ஆபிரகாமை நீ எல்லாரும் அறிவீங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆபிரகாம் என்கின்ற தேவ மனுஷனை நாம் அறிவோம். 75 வயதாக இருக்கும் பொழுது தேவன் அவனை சந்தித்தார். 175 வருஷம் அவன் வாழ்ந்திருக்கிறான். 100 ஆண்டுகள் தேவனோடு நடந்திருக்கிறான். விசுவாசத்தினாலே தேவனோடு நடந்திருக்கிறான். விசுவாசிகளின் தகப்பனாக வாழ்ந்திருக்கிறான் தேவனோடு. நன்றாக கவனிங்க. 75 வயதிலே ஆபிரகாம் அழைக்கப்பட்டார். 175 வயது வரை அவன் மறிக்கும் வரைக்கும், என்றைக்கு அவன் அழைக்கப்பட்டானோ அன்றிலிருந்து அவன் மறிக்கும் வரைக்கும் அவருடைய காரியங்கள் பைபிளில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு முதல் 75 வயசுக்கு முதல் ஆபிரகாம் எப்படி எல்லாம் இருந்தார் என்னத்தை குறிச்சு தகப்பன் ஒரு விக்கிர ஆராதனைக்காரன் இருந்திருக்கா? ஆனா மட்டும்படி ஆபிரகாம் குறித்த குறிப்பு இல்லை, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் என்றைக்கு அவனை கண்டு அவனை அழைத்தாரோ அண்டையில இருந்தனா அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பம் ஆரம்பமாகிறது. God is wonderful. You know why? ஏன் தெரியுமோ, ஆண்டவர் சில ஜனங்கள் தன்னுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்கிறவராக. He can make a new beginning in our life. நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிக்க வல்ல ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஒரு காலத்துல நான் யோசித்தேன், எங்கேயோ பிறந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ அலைந்தோம், ஆனா தேவன் நம்மேல வைத்த தயவும் கிருபையும் நாம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாட்டு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக படிங்க. 75 வயதிலே அவர் தேவனாலே கண்டுபிடிக்கப்பட்டாரு. 175 வயது வரைக்கும் அவருடைய சரித்திரம் வேதத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. சரி, அதுக்கு முதல் இதே போல புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வாங்க. சரி, பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கலிலேய கடலிலே ஆண்டவர் இயேசுடைய கண்கள் அவனை கண்டது, என்னை பின்பற்றிவா, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவளாக மாற்றுவேன் சொல்லி அவன் சொன்னார். சோ அன்றில இருந்து அருமன் தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்க்கையை நாம வேதத்திலே நாம பார்க்க, மரணம் வந்து பைபிள ரெக்கார்ட் ஆகிட்டாலும் சபை சரித்திரத்திலே ரெக்கார்ட் ஆகி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் சொல்ல வர காரியம் என்றால், பேதுருவை ஆண்டவர் இயேசு கலிலேயா கடலிலே சந்திக்கும் வரை அதுக்கு முதல் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தோ தெரியாது. அதே நேரத்தில் பேதுரு கூட நினைச்சிருக்க மாட்டாரு, இன்றைக்கு இயேசு இந்த இயேசு என்பவர் கலிலேயா கடல் இந்த நான் நிற்கிற இடத்துக்கு வருவாரு, அவர் என்ன கூப்பிடுவாரு, இன்றையிலிருந்து என்னோட வாழ்க்கை அப் அண்ட் டவுனாக மாறப்போகிறது, என்னோட வாழ்வில் ஒரு புதிய ஆரம்பம் ஆரம்பமாக போகிறது என்று பேதுரு கூட நினைச்சே பார்த்திருக்க மாட்டார். நாம் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்த்த வல்ல ஒரே ஒருவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாட்டு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ல வர காரியம் என்றால், அதுபோல நாமும் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ நம்முடைய கண்களை நாம் மூடும் வரைக்கும் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை செலவழிக்கிறோம் என்பதை குறித்து தேவன் பார்த்துட்டே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை தயவு செய்து வீணாக்கிறார். ஆகவேதான் நாம் வாசிக்கிறோம் எபேசியர்ல, சரி, ஞானம் மற்றவர்களாக நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்து. யூஸ் யுவர் டைம். உங்களுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்து, அதை வீணாக்கிட கூடாது. அதான் நான் சொன்னேன், ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போகுது. ஒருவேளை நாம ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம இன்றைக்கு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கலாம் இல்லையா? கணக்கு விடாமல் கணக்கு போடுறது நல்லது. என்ன, நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 35 வருஷம், அதுக்கு மேல ஒருத்தர் இங்க இருக்க மாட்டேங்க நம்புறேன். சோ அப்படியெல்லாம் நாம கணக்கு போட்டுட்டு இருக்கிறோம். நல்லது 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 ஸ்தோத்திரம். இந்த இத்தனை ஆண்டுகள் நம்மை ஆண்டவர் விசுவாசத்தில் வைத்திருக்க அதுக்காக ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். அருமை. ஆனால் இத்தனை ஆண்டுகளும் நாம எப்படி வாழ்ந்திருக்கிறோம், நாம செய்த நன்மை என்ன, நாம செய்த தீமை என்ன, அனைத்துக்காகவும் நாம் ஆண்டவருடைய இயேசுவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10 நான் சொல்வதற்கு சாட்சி. வாசிக்க 2 கொரிந்தியர் 5:10 சீக்கிரமாக நாம் வாசிப்போம். வாசி.
ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
என்ன சொல்லப்பட்டு பாருங்க,
நாம் நம்ம சரீரத்திலே நாம செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைவோம். கிறிஸ்துவின் நியாயத்திற்கு முன்பால் இந்த 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 நியாய தீர்ப்பு பைபிள்ல வந்து ஏழு ஏழு நியாய தீர்ப்பு இருக்கு, ஏழு விதமா. இந்த நியாய தீர்ப்பு வந்து விசுவாசிகளுக்குரிய நியாய தீர்ப்பு. இது வந்து கொரிந்து சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசிகளுக்குரிய நியாய தீர்ப்பு. அந்த பிள்ளைக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கேதான் கிறிஸ்துவின் நியாயசந்திக்கு முன்பாக நாம் நிற்கிறது. எதற்காக என்றால், நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில இருந்து நம்முடைய கண்களை நாம மூடு நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் நாம செய்த இந்த வாழ்க்கையில நாம செய்த நன்மைகள் தீமைகளுக்குரிய பலன் நமக்கு அங்கேதான் அருளப்பட போறது. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பு, கர்த்தர் உனக்கு தந்த இந்த வாழ்வு ஒரு ஈவு என்பது மறந்துடாமல் உங்க இஷ்டம் போல உங்களோட வாழ்க்கையை நீங்க செலவழிக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு பொம்மை போல வச்சிருக்கல, ரிமோட் கொண்டு இயக்கி கொண்டிருக்கல, நமக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறாரு, நமக்கு அறிவு கொடுத்திருக்கிறாரு, புத்திய கொடுத்திருக்கிறாரு, பகுத்தறிவை கொடுத்திருக்கிறாரு, எல்லாத்துக்கும் மேல கர்த்தருடைய வேதத்தை தந்திருக்கிறாரு, இதுக்கு மேல நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறாரு. இது எல்லாம் வச்சுக்கொண்டு நம்ம இஷ்டம் போல நம்ம மனம் போல நாம வாழ்ந்து நம்மளோட மனசும் மாமிசம் விரும்புறதுபடி எல்லாம் வாழ்ந்து செஞ்சு அனுபவிச்சு ஒரு நாளைக்கு பலமெல்லாம் இழந்து கண் குறுகி என்ன நரம்புகள் செயலுக்கு மறந்து கண்ணை மூடிக்கிற நேரத்துல தான் ஒருவேளை நாம யோசிப்போம், படுத்துக்கிட்டு ஐயோ நான் எப்படி வாழ்ந்தேன், மரணம் நெருங்குது, நான் எப்படி வாழ்ந்தேன், என்ன மாதிரி நாட்களை செலவழித்து செலவழ நமக்குள்ள நடுக்கம் பிடிக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் நம்முடைய மனசாட்சி நம்மை குத்தும், ஏன்னா நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம், எங்கெல்லாம் ஓடி திரிஞ்சோம், இயேசுவை அறிந்திருந்திருக்கிறோம், ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி, அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி கதை அளந்து கொண்டு எங்கெல்லாம் ஓடி திரிஞ்சு என் சொந்த விருப்பத்துக்காக வாழ்ந்து மனம் போல ஜீவித்து மனம் போல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப நான் மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, ஐயோ இந்த வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டேன் என்று அந்த நேரம் நாம பயந்து அழுது புலம்பி காரியமே இல்லை. தாவீது ஞானமுள்ளவர், தன் வாலிப பிராயத்தில் இருந்தே தன் தேவனாகிய கர்த்தரை தேடுகிற உணர்வு விருப்பம் அவருக்கு. 42 சங்கீதம் முதலாம் வசனத்தை நான் வாசி கேட்போம். 42 சங்கீதம் முதலாம் வசனத்தில் முதலாம் வசனம் 2 வசனம் ரெண்டையும் படிங்க சீக்கிரமாய். அங்கே தாவீது என்ன சொல்லுகிறார் என்பதை தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. எப்படி அவன் தேவனோடு வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கு ஆதாரமாக அடிப்படையாக ஒரு சில வசனங்கள் அப்படி.
நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன்.
நன்றாய் கவனிங்க. தாவீது சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா கத்தரை நோக்கி வாஞ்சித்து கதர். இது அவருடைய அனுபவம், வாழ்க்கை அனுபவம். இது எந்த அளவுக்கு அவர் தேவனோடு அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு வசனம். இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா அப்படி, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல் கத்தாவையுடைய ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறதுன்னு சொல்ல முடியுமா? நம்முடைய மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்குமோ? ஒருவேளை பாட்டாக எழுதி போட்டுட்டா பாடுவோம். நமக்கு போய் பாட்டுகளை நாம என்ன போய் வார்த்தைகளால் சொல்றதிலும் பார்க்க பாட்டாக பாடுறது அதிகம், அது வேற. ஆனா தேவனும் எல்லாம் அறிவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா கத்தர் நோக்கி வாஞ்சித்து கதர். 63 சங்கீதம் முதலாம் வசனத்தை, 63 சங்கீதத்துல முதலாவது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. தாவீது,
தேவனே நீர் என்னுடைய தேவன்,
நீர் என்னுடைய தேவர்,
அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய்.
வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறு வாஞ்சுகிற இந்த வசனங்கள் அவன் எந்த அளவுக்கு தேவனோடு ஐக்கியமாக இருந்திருக்கிறான், இந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு அவன் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவனாக இருந்திருக்கிறான். இத்தனைக்கும் அவனுக்கு ஒரு சபை இருக்க இல்ல, அவனுக்கு ஒரு போதர் இருக்க இல்ல, அவனுக்கு ஒரு ஐக்கியம் இருக்க இல்ல. இன்றைக்கு நம்ம கையில இருக்கிறது போல ஒரு முழு வேதம் கூட அவன் கையில இருக்க இல்ல. ஆனா அப்படி இருந்தும் அவன் தேவனை தேடுகிற உணர்வு, வாஞ்சை, தாகம், வேட்கை அவனுக்குள்ள இருந்திருக்கிறது பாருங்க. தேவனோடு நடந்திருக்கிறான் பாருங்க, தேவனோடு வாழ்ந்திருக்கிறான் பாருங்க, ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்த ஒரு வாழ். இப்படி அவன் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தபடியால் தான் தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். என்ன அருமையான சாட்சி, தேவன் சொல்லுகிற சாட்சி, மனுஷர் அல்ல, தேவாதி தேவன். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவர், தன் இருதயத்தினால் தன் தேவனை தேடின மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்ன, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவனப்பா. அருமையான தேவன பிள்ளைகளை தாவீது போயிட்டார், ஆனா தாவீது தேவன் இருக்கிறாரு. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன சாட்சி சொல்ல முடியும் என்பதை கொஞ்சம் யோசிப்பார். நான் வசனம் என்கின்ற வலைக்குள்ள உங்களை அகப்படுத்துறதல்ல இந்த நோக்கம். ஆனா நாம சிந்திக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய வசனங்களை நாம சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஏன் தெரியுமோ நாம என்ன நினைக்கிறோம், இந்த அளவு போதும், இந்த அளவு ஆவிக்குரிய வாழ்வு தேவனோடு வாழ்கிற இந்த அளவு போதும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வீட்டை போட்டால் போதும். எப்பயாவது ஒரு நாளைக்கு வீட்டுல வேதத்தை எடுத்து ஒன்று வாசிச்சால் போதும், அல்லாட்டா கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணலாம், அஞ்சு நாளைக்கு பிறகு திரும்ப ஜெபம் பண்ணலாம், ஆராதிக்கலாம், போதும். இது போதும், இதுக்கு மேல இடிசினா என்னத்துக்கு? தேவனை தேடுகிற காரியங்களுக்கு, தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு போதும் என்கின்ற நினைவு நமக்குள்ள வருகுது. ஆனா பூமிக்கு அடுத்த காரியங்களுக்கு, உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்கோ போதாது, போதாது, போதாது என்று நாம மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டோம். பட் ஒருவேளை நம்மையே நாம ஆராய்ந்து பார்க்காமலுக்கான உண்மையாக நம்முடைய மனதை ஆழமாக சற்று தேவனுக்கு முன்பாக தேவனுடைய வசனத்தின்படி தேவ ஆவிட உதவி எத்தாசையோடு நம்மே நாம ஆராய்ந்து பார்த்தா உண்மையை நாம கண்டுபிடிக்க முடியும். நமக்குள்ளே அந்த வேகம், தேவனோடு வாழ வேண்டும் என்கின்ற தாகமும் வேகமும் வாஞ்சையும் விருப்பமும் இல்லாத படியால் தான் நம்ம பிள்ளைகளுக்கும் அதை ஊட்ட முடியாமல் இருக்கிறது, அதை கொடுக்க முடியாமல் இருக்கிறது, அதை அழிக்க முடியாமல் இருக்கிறது. அன்பான தேவனுடைய ஜனமே, ஒரு நாளைக்கு நாம் எல்லாரும் தனித்தனியா கிறிஸ்து நியாயத்துக்கு முன்பாக, இன்றைக்கு நான் உங்களுக்கு போதிக்கிற போதனைகள் நீங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாம விடலாம், ஆனா நாம் எல்லாரும் எனக்கு சேர்த்த எல்லாரும் ஒரு நாளைக்கு தனித்தனி கிறிஸ்து நியாயத்துக்கு முன்பாக நிற்போம். ஃபார் அ ஜட்ஜ்மெண்ட் ஆகவே யோசித்து நாம மனம் தரும்போது நல்லது. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். இப்ப நாம ஜெபம் பண்ண, நம்ம ஜெப நேரத்துல நாம என்ன எனக்கு உறுப்பு, ஒரு நாளைக்கு நீங்க எல்லாரும் என்ன ஜபிக்கிறேன்னு தனித்தனிய வீட்டுல வந்து கேட்கறீங்க, எப்படி ஜபிக்கிறீங்க, என்ன குறிப்புக்காக ஜபிக்கிறீங்க, கேட்க எனக்கு உறுப்பம். ஏ நீங்க கேட்டோம் எனக்கு உங்களுக்கு பதில் கொடுக்க போறீங்க அப்படின்னு நினைச்சிடாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்ற பிள்ளை கொள்ளுங்க, நம்ம தனி ஜபத்துல ஆண்டவரே என்ன குறிஞ்சி நீர் என்னப்பா சொல்ற, என்ன குறிஞ்சி என்ன சாட்சி சொல்லுவேன், என்ன சொல்லு, நாம இருந்து கத்தர் நம்ம குறிச்சு என்ன சொல்லுவாரு, ஆண்டவர் நம்ம குறிச்சு என்ன நினைக்கிறாரு, இவைகளை குறித்து நாம யோசிக்கிறது இல்லை. ஏனென்றால் நம்மகிட்ட ஒரு ஜெப குறிப்பு இருக்குது, லிஸ்ட் இருக்குது, அதைத்தான் நாம இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிக்கொண்டிருக்கோம். கிளிப்புள்ள மாதிரி அதையே ஒவ்வொரு நாளும் டக்கட்டக்கட்டக்கட்டன்னு சொல்லி ஏசு நவேன ஜெபிச்சிட்டோம்னு நம்மளே நாம சமாளிச்சு கொள்ளணும் பாருங்க. காட் நோஸ் எவ்ரிதிங். கவனிங்க, ஸ்தோத்திரம். திரும்பவும் சொல்றேன், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது சீக்கிரமாக கடந்து போறது. நான் எப்படி என் வாழ்க்கையை செலவழிக்க என்பதை குறித்து ஒரு நாளைக்கு நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறாரு, உன்னை ரட்சித்திருக்கிறாரு, ஒரு நோக்கத்தோடு ரட்சித்திருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் மனப்போல நம்முடைய மனசும் ஆமிச விரும்பப்படியெல்லாம் வாழ்ந்துவிட்டு எப்படி போய் ஆண்டவரை சந்திக்கிறது, எப்படி போய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது என்பது நினைக்கும் போதே நமக்கு தேவ பயம் இல்லையா? அருமையான தேவன் பிள்ளைகளே, தாவீது தேவனோடு நெருங்கி வாழ்ந்தான், அவருடைய வாழ்க்கை குறித்து அவரே சாட்சி சொல்லியிருக்கார். சோ இப்ப தேவனோடு நெருங்கி வாழ விரும்புற பிள்ளைகளை குறித்து ஒரு சங்கீதம் அருமையாக இருக்குது. நீங்களே நானும் தேவனோடு தாவீதை போல நெருங்கி வாழ வேண்டும் என்பதற்கு அடிப்படையாக ஒரு சங்கீதம், அவரே பாடின சங்கீதம். அதை கொஞ்சம் பார்க்கறது நமக்கு நல்லது, நம்முடைய நேரத்துக்கு இருக்குது. We have been controlled by the time. நல்லா கவனிங்க, 15 சங்கீதத்தை படிங்க, ஒன்றிலிருந்து முடியும் வரை சீக்கிரமா எல்லா இடத்துக்கு 15 சங்கீதத்தை எல்லாரும் நாம திருப்பிக் கொள்வோம். வாசி.
கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன்
என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இப்ப என்ன கவனிங்க, இதுல மொத்தம் 11 பிரின்சிபல் இருக்கு, 11 பிரமாணங்கள் இருக்கு. ரைட். தேவனுக்கு பிரியமாக நடக்க விரும்புகிற ஒரு மனுஷன் கற்றுக்கொள்ள வேண்டியதும் கை கொள்ள வேண்டியதுமான 11 பிரின்சிபல், 11 பிரமாணம் இதுல இருக்குது. இப்ப இதுல அதில் ஒவ்வொன்றொன்றாக எடுத்து விளங்கப்படுத்துறதுக்கு நமக்கு நேரம் போதாது. நீங்களே விளங்கிக் கொள்வீங்க, நான் விளங்கப்படுத்துறது பார்க்கேன்னு நான் நம்புறேன். ஆனாலும் இந்த செய்திக்கு பொருத்தமாக தேவையாக ஒன்று ரெண்டு காரியத்தை தொட்டிட்டு போறது நலம் போல தோணுது. நன்றே கவனிங்க, யார் கர்த்தாவை யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார். ரைட். அப்ப தேவனோடு ஒரு மனிதன் வாசம் பண்ணுவனுமாக இருந்தால், அல்லது தாவீதை போல ஒரு மனுஷன் தேவனோடு நீங்கள் நானும் வாசம் பண்ணுவனுமாக இருந்தால், தேவனுக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக இருக்கணுமாக இருந்தால், தேவன் நம்மை குறித்து நல்லதொரு சாட்சி சொல்லுவனுமாக இருந்தால், நான் சொல்லுவேன் இந்த 15வது சங்கீதத்தை வைத்து நம்மை ஒரு தடவை அளந்து பார்க்கறது நல்லது. இந்த வேத வசனம் அளவுகோல், என்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையை அளந்து பார்க்கிற ஒப்பற்ற ஒரு அளவுகோல் தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம். இப்ப நீங்க உங்களோட மனசாட்சியத்தோடு இந்த 11 காரியத்தையும் வச்சு உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் அலசி பாருங்க, யோசிச்சு பாருங்க. இதுல எல்லாவற்றுக்கும் நான் சரியா இருக்கிறேன் இங்க யாராவது சொல்ல முடியுமா சொன்னா, உண்மையில நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கிட்ட அடிச்சு சொல்ல முடியும். நாம் இதுல கவனிக்கிறது இல்லை. ஆனா நாம் ஆண்டவரை நம்புறோம், ஜெபிக்கிறோம், பாட்டு பாடுகிறோம், சோத்திரம் பண்றோம், நல்லது, கீப்பிட்டவான் கீப்பிட்டவான். ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, அவர் எனக்கு கொடுத்த வேதம் எனக்கு அந்நிய புத்தகம் போல மாறிடக்கூடாது. இத கவனி, you have to pay the total attention to the word of God. Don't lose it. நீ இதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்து. நீ இதை விட்டு விடாதிருந்தால் அது உன்னை விட்டு விடாதிருக்கு. நீ இதை காத்துக்கொண்டால் இது உன்னை காக்கும். நீ இதை கைவிட்டு விட்டால் அதுக்கும் வேதமும் உன்னை கைவிட்டுடும். வேதத்தின் தேவனுக்கு, ஏனால் வேதத்திலேதான் தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். நல்லா விளையாட்டு, ஒரு மனுஷன் தேவோட வசனத்தை நெக்லேட் பண்றான்னு சொன்னா அவன் தேவாதி தேவனை நெக்லேட் பண்றான் ஒருவேளை அவன் அறியாமல் இருக்கான். தட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத். இதுல 11 காரியம் இருக்கு. நீங்க வீட்டுல போய் பக்தி உள்ள வீடாக இருந்தால், பரிசுத்தமாக வாழ விரும்ப வீடாக இருந்தால், தாவீது போல ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கணும். இந்த 11 காரியத்தையும் வச்சு அளந்து பாருங்க. அப்பொழுது முதலாவது இது பாத்தீங்க சொன்னா, உத்தமனாய் நடந்து. ஆதியாகமம் 17 அதிகாரம் முதலாம் வசனத்தில் நீங்க ஆதியாகமம் 17:1 வாசித்து பார்ப்பீங்களா, இருந்தா ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார். என்ன பேசுறாரு தெரியுமோ, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு. அப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை வயது தெரியுமோ, 99 வயது, 24 ஆண்டுகள் தேவனோடு நடந்த ஒரு மனுஷன். இப்ப தாத்தாவாகிட்டாரு, கிழவனாகிட்டாரு, வயசு போயிட்டது. இப்ப ஆண்டவர் வந்து கேட்கிறாரு அவனை பார்த்து, நீ எனக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமனாக, அதாவது குற்றமற்றவனாக இரு. யாருக்கு முன்பாக, தனக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற, மனுஷர்களுக்கு முன்பாக குற்றமற்றவளாக இருக்கிறது ஒன்று, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவளாக இருக்கிறது இன்னொன்று. ஏனென்றால் மனுஷர்களுக்கு காரியங்களை மறைத்து நாம நல்லவர்கள் போல வாழலாம் அல்லது நடிகலாம். ஆனா தேவனுக்கு அப்படி நாம ஒன்னு செய்ய முடியாது. அப்படின்னா நம்மை நாம ஏமாத்திக் கொள்றதாக இருக்கும். டோன்ட் சீட் யுவர்செல்ஃப். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மத்தில் இருக்கிறாரு. நாம் பேசுற எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாரு. கேட்கிற உங்களையும் பார்க்கிறாரு, பேசுறேன். அப்போ சொன்ன பவு சொன்னது போல தேவனுடைய சன்னிதியில தேவனுக்குள்ள பேசுற ஒருவன் தேவ ஆவிய பெற்றவனா இருந்தா நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் தேவோட வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள அப்படி இருக்கட்டு. உத்தமனாய் நடந்து அவனை பார்த்து ஆண்டருக்கு சொன்னாரு, ஏண்டா உடன்படிக்கை விருத்த சேதனம் அதுக்கு பிற்பாடுதான் வருது. விருத்த சேதனம் ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் என்பது வேறு, அது வேறு. விருத்த சேதனம் நியாயப்பிரமாணத்துக்கு முன்பு கொடுக்கப்பட்டது, அது வேறு. அருமையான தேவனுடைய, இதுதான் பவுண்ட ஊழியத்தில் பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. பெரிய பிரச்சனை இருந்தது இந்த விருத்த சேதரந்தன் பவுடைய உடையத்தில். அதுவும் அவருடைய சொந்த ஜனங்களாலதான் அவனுக்கு பெரிய பிரச்சனை இருந்தது. அவர் சாகும் வரைக்கும் தன் சொந்த ஜனங்களாலேயே பாடுபட்டு கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் படிக்கிறோம். போகட்டும். அருமையான தேவட பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிராமத்தை கேட்டார், எனக்கு முன்பாக நடந்து குற்றம் மற்றவனாக இரு. இப்ப குற்றம் தேவனுக்கு முன்பாக குற்றம் மற்றவனாக இருக்கிறது எப்படி, அல்லது தேவனுக்கு முன்பாக உத்தமனாக வாழ்றது எப்படி? ஹலோ, தேவனுக்கு முன்பாக உத்தமனாக வாழ்றது எப்படி? வெரி சிம்பிள் பதில். என்ன தெரியுமோ, உங்களோட கைகளிலே இருக்கிற வேத வசனத்தின்படி வாழுகிறவர்கள், சத்தியத்தின்படி வாழுகிறவர்கள் உத்தம மார்க்கத்தார் என்று வேதமே சொல்கிறது. சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதமே சொல்றது. வேதத்தை படிக்கிறவர்கள் நான் சொல்லுற வார்த்தை வேதத்துல தான் இருக்குன்னு தெரியும் படி நம்புறேன். ஸ்தோத்திரம். வேதத்தின்படி நடக்கிறவர்கள், வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தமர்கள் என்று வேதம் சொல்றது. ஆகவே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு இதயத்துக்கு ஏற்றவளாக இருக்கணுமாக இருந்தால், தேவனுக்கு முன்பாக உத்தமமாக வாழணுமாக இருந்தால், வேதத்தை நாம் வாசித்து யோசித்து அதுல என்ன சொல்லுதுன்னு சொல்றது. நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், படி வேதத்தை, அதுல என்ன எழுதியிருக்குது, அதை ஏன் இந்த வசனம் தான். இந்த வேதத்தை அவர்கள் படிக்காவிட்டால் நாளைக்கு அவர்களுடைய விசுவாசம் மனுஷனுடைய கற்பனையில இருக்கிறது போல மாறிடக்கூடாது இல்லையா? ஆகவே விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில கட்டப்பட வேண்டும். We have to build up our faith according to the scripture. வேதத்தின்படி நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டியது நம்முடைய பொறுப்பாகும். மனுஷர்கள் சொல்லுகிற கற்பனை கதைகளில், இத்தாலியிலே ஆராதலையில இருந்தவர்களில் ஒரு அன்றைக்கு ஒரு கெஸ்ட் பிரீச்சர் ரைட். அப்போ நான் அவரை அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறேன். பிரசங்கம் போய்கிட்டு இருந்தா அவர் கொஞ்சம் பிரபலமான பிரசங்க. அவர் வந்து ஒரு கதையை சொன்னார், அழகான கதை. முழுக்க ஞாபகம் இல்லை, ஒன்று என்ன கதைன்னு மாத்திரம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆயிடுச்சு. அதில் அவர் வந்து ஒரு குரங்கு தோல் உடிச்சு வாழைப்பழம் சாப்பிடு வர கதை உண்டு. தோல் உடிச்சு வாழைப்பழம் சாப்பிட்ற ஒரு கதை உண்டு. அவர் சொல்றார், சனங்களால் நல்லா சிரித்தாரு, நல்லா சிரிச்சார். செய்தி முடிஞ்சது. எனக்குள்ள யதார்த்தமா வந்த ஒரு கேள்வி என்னென்ன, இந்த செய்தியில் ஜனங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டாங்க? எவரை குறைப்படுத்தல, குற்றப்படுத்தல, யதார்த்தமாக சில காரியங்களை பேசும் பொழுது அப்படியான சில தோட்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுல தோட்டம் எல்லாம் உண்மையானது அல்ல. நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? ஒவ்வொரு நாயரும் நாம் வந்து தேவனுடைய செய்தியை கேட்கிறோமே, அப்படிலே நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம், என்னத்தை கற்றுக்கொள்கிறோம், என்னத்தை கற்றுக்கொள்கிறோம், வந்தபடி போகிறோமா, அல்லது தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டு கேட்கிற வார்த்தைக்கு தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? அருமையான தேவனுடைய ஜனமே, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக குற்றமற்ற வாழ்வு, சத்தியத்தின்படி வாழுகிற வாழ்வுதான் குற்றமற்ற வாழ்வு. ஆகவே தயவு செய்து வேதத்தில் சொல்லியிருக்கிற வசனத்தை கவனிக்காமல், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க சத்தியங்களை கண்டுகொள்ளாமல், நாம் என்னதான் நிறைய ஜெபித்தாலும் மண்டாடினாலும் விண்ணப்பப்பட்டினால் சோத்திரம் பண்ணாலும், ஐ எம் சாரி டு சே இட், நன்றாக நாம் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஐ வுட் லைக் டு என்கரேஜ் யூ, நன்றாக ஜெபிக்கணும், விண்ணப்பம் பண்ணணும், உற்சாகப்படுத்துவேன். ஆனா அதே நேரத்தில் நாம் தேவனுடைய வசனத்தை நாம் கண்டுகொள்ளணும். இதை நாம மூடிக்கொண்டு கர்த்தரை நம்ம பிரியப்படுத்தவே முடியாது. தயவு செய்து உங்களுடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றதை கொஞ்சம் கவனி. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஆண்டவோட வேதத்தை கொஞ்சம் படி. நீ அன்றைக்கு படிக்கிறதுல நான் கை கொள்ள வேண்டியது என்ன, நான் கீழ்ப்படிய வேண்டியது என்ன, நான் செய்ய வேண்டியது என்ன, நான் செய்யக்கூடாதது என்ன, நான் விட்டுவிட வேண்டியது என்ன, நான் எடுக்க வேண்டியது என்ன, நான் கொடுக்க வேண்டியது. அல்லது போனா நாம ஆண்டவருக்கு அந்நியர் தான். ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், ஒருவரை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி அந்நிய பாஷையும் பேசலாம். இட் இஸ் குட் அண்ட் ஃபைன், கீப் இட் ஆன். ஆனா வேதத்தை நாம் அறியாவிட்டால் ஆண்டவருக்கு அந்நியர். இதை நீ முக்கியப்படுத்து, தேவன் உன்னை முக்கியப்படுத்துவார். சோ நான் என்ன சொல்லுவாரே, நாம் உத்தமனாக நடக்கணுமா இருந்தால், தாவித போல ஒரு பிரியமான வாழ்வு தேவனுக்கு என்று வாழப்படுமாக இருந்தால், வேதத்தை நாம் வசனத்தை சத்தியத்தை கவனிக்கணும். கவனிக்க கவனி 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 போதும், டேட்டா பெறுவல்ல. நம்பர் 2, அடுத்த சாட்சி என்ன, மோசை குறித்து ஆண்டவர் சொன்ன சாட்சி. இது என்ன, ஊழியத்தை குறித்த சாட்சி. என்ன சொன்னாரு, மோசே என்னுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கார். In every corner of the church, he is so faithful. What a beautiful witness has given by the Lord about Moses. Can you imagine that? The padikkum bodhena oru manidhan seiyra ooliyathai kurithu devadi deva irangi vandu saatchi directaga saatchi kodukkarar pa. En daasanaagiya Mose appadi pettavan alla. Avanukku virodhamaga neenga pesuvathukku payapidama ponadhu enna? அவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருக்க நீங்க எப்படி அவனை குற்றப்படுத்தினீர்கள்? குற்றம் இல்லாதவர்களை எப்படி குற்றப்படுத்துவீர்கள்? பேசினது யாரு? சொந்த சகோதரம். வெளியிலிருந்து அல்ல, உள்ளிருந்து தான் பிரச்சனை. மோசையின் வாழ்க்கையிலும் இதான் பிரச்சனை. பவுலுக்கு இருந்த மாதிரி மோசைக்கும் இதான் பிரச்சனை. அவனுக்கு பிரச்சனையும் நெருக்கடியும் பாடுகளும் உள்ளேதான், உள்ளே இருந்துதான், உள்ளே இருந்துதான். எப்பையும் அவனுக்கு விரோதமாக இத்தனைக்கும் அப்பாடா. வேதத்துல நாம பார்த்தா மோசே போல அற்புதம் செஞ்சவங்க ஒருத்தரும் இல்லை, ரைட்? புதிய பாட்டில் அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதங்களை செஞ்சிருக்கார். இட் இஸ் கரெக்ட், கரெக்ட். ஆனா யாரும் ஒரு சமுத்திரத்தை பிரிச்சதாக இல்லை. அதுக்கு தேவை வரையில தான். ஆனா மோசே வந்து சமுத்திரத்தை பிரிச்சு வழி பிறந்து ஜனங்களை என்ன பட்டாந்தரையில நடத்தி சென்றிருக்கிறாரு பாருங்க, ரைட்? அது மாத்திரம் இல்லை, மற்ற மனுஷர்கள் சாகிறது போல இவர்களை செத்தால் என்னை தேவன் அழைக்க இல்லை. ஆகவே பூமி பிளந்து இந்த கோராகு கூட்டம் கீழே போகணும், பாதாளத்துக்கு போகணும். அவன் சொன்ன சொல்லி முடிய, அவன் சொந்த வார்த்தைகளை சொல்லி முடிய பூமி பிளக்கு. கோராகு அவர்கள் விட்ட கூச்சலால பயத்துல கூறி பேசும்போது பயம் இல்லை, மோசைக்கு விரோதமாக பேசிக்கல பயம் இல்லை. இப்ப பூமி பிளந்து உள்ள போயிட்டுதான் பயம் வந்து, ஐயோ ஐயோ, ஆழத்துக்குள்ளே போகிற ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. யார் எங்களை தப்பு வைக்கிறது? எங்கள் நாங்கள் செய்த செய்கையினால், நாங்கள் கதைச்ச கதைகள்னால, எங்கட வாயின் பார்த்தைகள்னால, வீணான முரட்டாட்டத்தினால இப்படி உயிரோடு பாதாளத்துல இறங்குகிறோமே. ஒரு காலம் அவர்கள் என்னென்ன யோசித்திருப்பாங்க யோசித்து பாருங்க. உயிரோடு பாதாளத்துக்குள்ள பூமி பிறந்து அவர்களுக்கு இறக்கும் பொழுது ஒரு என்னதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க. இனி யோசித்தாலும் என்ன? இனி யோசித்தா சர்வர தேவடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மோசையுடைய ஊழியத்தை குறித்து சாட்சி சொன்னார். ஏடு வீட்டில் சபை விடண்ட என்னங்க சபையை குறித்து தெரியும். அவை என்னுடைய சபையிலே ஏடைய வீட்டிலே அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறார். இப்ப மோசே உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதை நீட்ட நான் விரும்பல. இப்ப நான் காரியத்துக்கு வரேன், அது உங்களுக்கு தெரியும். உண்மையில ஆண்டவர் சாட்சி சொல்லிருக்கேன். இப்ப நான் முதலாவது வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் தாவீது போல. இரண்டாவது ஆண்டவர் மோசே குறித்து சாட்சி கொடுத்தது போல நமக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஊழியத்தையும் அல்லது பொறுப்புகள், வாட் எவர் எனிதிங் தேவன் நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகளோ ஊழியங்களோ எதுவோ, நம்ம எந்த அளவுக்கு என்ன உண்மை ஊழியத்துல, உண்மை ஊழியத்துல உண்மை. உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கட்டும், ஊழியத்துல உண்மை. அப்படி இல்லாட்ட விட்டுட்டு போறது நல்லது, நல்லது. எனக்கும் சொல்றேன், இருந்தா ஊழியத்தை உண்மையா செய், இல்லாட்ட விட்டுட்டு போய் உலக வேலையை பாரு, இட் இஸ் குட். ஏன்னா உண்மை அளவுகளை கொண்டு ஆண்டவர் என்னத்தான் செய்ய முடியும்? நீங்க சொல்லுங்க, உங்கள் மனசாட்சி. உண்மை இல்லாமல் ஊழியத்தை செய்வதை கொண்டு கர்த்தர் எப்படி கிரியை செய்ய முடியும்? எப்படி தேவன் அவர்களை பாவிக்க முடியும்? எப்படி தேவ அவர்கள் மூலம், தேவ ஆவியானவர் அவர்கள் மூலமாக செயல்பட முடியும்? எப்படி அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? ஒருவேளை அவர்கள் தங்களுக்கு தாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஏன்னா உண்மை இல்லாத இடத்துல தேவன் செயல்படவே மாட்டார். அடிச்சு சொல்லுவேன், நான் ஊழியம் செஞ்சா என் ஊழியத்துல உண்மை தான் தேவன் கிரியை செய்யவே மாட்டாரு. ஐ நோ வாட் ஐ பிரேஷ். ஆண்டவர் நம்மிடத்துல உண்மை எதிர்பார்க்க, அது சின்ன ஊழியமா இருக்கலாம், பெரிய ஊழியமா இருக்கலாம், அது அல்லது பகிரங்கமாக செய்கிற ஊழியமாக இருக்கலாம், மறைவில் எந்த ஊழியம் செய்கிற ஊழியங்களாக இருக்கலாம். ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சபை வந்து ஒரு சரீரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு, இது உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த சரீரத்துல வெளியான அவயவங்கள் இருக்குது பாக்குறதுக்கு தக்கதாக, உள்ளே இருக்குது அநேக உறுப்புகள் அவயவங்கள், அது நமக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு ஒரு தெரியும், வெளியில இருக்கிற உறுப்புகள் பார்க்க, உள்ளே இருக்கிற உறுப்புகள் தான் அதி முக்கியமானது. ஹலோ, இங்க இருந்து டக்கு 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 டக்குன்னு அடிச்சுட்டே இருக்கு பாருங்க. இதுக்கு ஏதாவது ஏதாவது என்ன கரண்ட்ல ஏதாவது தொடர்பு இருக்குதோ? இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதோ? ஒண்ணும் இல்லை. அது அடிச்சுட்டே டக்கு 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 ஒரு நாளைக்கு அடிச்சு டக்கு நிறுத்துன்னு சொல்லி அது தானே நின்றும் நாம அம்போண்டு போக முடியாது. ஸ்தோத்திரம் 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 தீகசிப்பது உன் ஜீவ சுவாசத்தை தன் கரங்களில் வைத்திருக்கிறவர் மறந்துட்டே. என்னுடைய ஜீவ சுவாசத்தை வைத்திருக்கிறவர் இன்னாரு நான் அறிவேன். ஸ்தோத்திரம். எனக்கு குடித்திருக்கிற நாட்கள் வரைக்கும் நான் வாழ்வேன் என்பது தெரியும். ஸ்தோத்திரம். அவர் அழைக்கும் பொழுது பறந்து போடும். அது வரைக்கும் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்வு. பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரனை புறம்பான இருளிலே தள்ளு. யாரு ஊழியக்காரன்? ஆனா ஆண்டவர் சொன்னாரு பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். ஊழியக்காரனே நீ பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணுமே. உனக்கு இருக்கிற பலம் ஆற்றல் அறிவு சுகம் வசதி வாய்ப்பு வச்சா கொஞ்சோ. நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபைகளை வச்சு என்ன செஞ்சிருக்கிறேன்? அவர் எனக்கு அளித்த கிருபையை நான் விருதாவாக்கவில்லை என்று பவுல் முழங்குகிறார். அவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிருபைகளை நான் மூடி வைத்திருக்கிறதோ அல்லது பொத்தி வைத்திருக்கிறதோ சீலையில முடித்து வைத்திருக்கிறதோ. ஊழியத்தில் திரும்ப 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 சொல்றேன், எங்களுக்கு மறைக்கலாம், எங்களுக்கு மறைக்கலாம் அல்லது எங்களை சமாளிக்கலாம் அல்லது இந்த ஊழியக்காரங்க என்ன செய்ய போறாங்க, இந்த ஊழியக்காரங்க என்ன செய்ய போறாங்க அப்படி என்று கூட ஒருவர் நினைக்கலாம். உண்மைதான். எங்கிட்ட இன்னைக்கு என்ன ஆர்மிக்காரன் இருக்க போலீஸ்காரன் இருக்க பிடிச்சி உள்ளுக்கு போறது பண்ணுது. அதன் அர்த்தம் சிலரிடம் அப்படியோ எனக்கு தெரியுது. பட் ஒரு நாள் வர உங்களை நடத்துறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறபடியா, அவர்கள் துக்கத்தோடு உங்க நடத்தாதபடி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். நானும் 12 ஆண்டுகள் ஒரு போதோட இருந்து ஊழியம் செஞ்சோம். அதை மறக்க இல்லை. அன்பான் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியும். அன்பான தேவட பிள்ளைகளே, அண்டே கவனி அண்டே கவனி, ஊழியத்தில் உண்மை இருக்கு. அப்படி இல்லாட்டா நாம விட்டு விலகிறது நல்லது. ஏன்னா ஆண்டவர் நம்ம இடத்துல ஆண்டோடு விளையாடிடக்கூடாது, கத்தோடு விளையாடக்கூடாது. அது நம்மளை பாதிக்கும் பாதிக்கும். அவன் உனக்கு சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ பொறுப்போ எதுவும் உனக்கு தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது மறந்துடாது. சரி, தூக்கி எறிகிறது ஊழியத்தை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. ஊழிய காலத்துல நான் பார்த்த கண்ணி விட்டு அழாத குறையாரு. ஆண்டவர் இப்படி இப்படி ஊழியத்தை அலட்சியம் பண்றாங்களே. அங்க வேறு சீரத்தில் போனா அங்க செப்புக்கு கிட்ட வேண்டாம், அங்க மலைஞ்சு நிமிரும். கொடுக்க வழிய அத்தனையும் நாம செஞ்சு முடிச்சே ஆகும். பார்த்துட்டு இருக்கான்னு சொன்னா அப்படியே என்ன நிற்போம். அங்க மாத்தினா நல்ல உண்மையா இருக்கிறோம். இன்னும் தேவதா அதுக்கும் தேவை அதையும் வேதம் சொல்லுதான். ஆனா கடவுள்ற பணி கத்திட ஒழிய முடி சொன்ன ஒரு கச்சைகிறது ஒரு கச்சையா விடுறது அல்லது நான் விரும்ப நேரம் செய்வேன் விரும்ப நேரம் செய்யா விடுவேன் யாரு கேட்கறது? நீங்க எங்களை பிடிச்சி வெளியில விட்டா அங்க மற்ற சபையில கதவு திறந்திருக்குது உள்ள போறதுக்கு. எங்கிட்ட என்ன இருக்குது என்னட்டு இருக்குது, எங்கிட்ட தாளந்து இருக்குது தாளந்து இருக்குது, எங்களை வரவேற்க காத்திருக்காங்க. எங்களுக்கு இஃப் யூ டேக் எனி டிசிப்ளின் எங்களை ஒரு என்ன ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பீங்களாக இருந்தா விட்டுட்டு போய் அடுத்த சபையில போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். அப்படி வெளியில சொல்ல மாட்டாங்க. வரும் நாட்கள் வரும், நேரம் வரும், காலம் வரும். அப்பொழுது நாம நிக்க வேண்டிய இடத்துல நின்று சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்லுவோம். தனிப்பட்ட விதத்துல நானும் நீங்களும் எப்படி இந்த சபையில இருந்து ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம் நிறைவேற்றி இருக்கிறோம் என்கின்ற ஒரு கணக்கை ஆண்டவருக்கு சப்மிட் பண்ற ஒரு காலம் நேரம் வரும். மோசே பாதா என்னோட வீட்டில எங்கும் அவன் உண்மையுள்ளவனா இருக்கிறான்ப்பா. அவனை எப்படி நீங்க குற்றப்படுத்துறது? எப்படி அவனுக்கு விரோதமாக எழும்புறது? தேவ பயம் இல்லாத கோராக கூட்டம் தான் எழும்பி அவன் அவ்வளவு அற்புதத்தை அவன் செஞ்சும் சுப்பநச்சுள்ளாக வேதத்துல பார்த்தா அவனை கொண்டு தேவன் பேசினது போல நியாயப்பிரமாணம் முழுக்க அவன் மூலமாக கொடுக்கப்பட்டு இப்படியாக அவன் இருந்தும் அவனை எதிர்த்து நின்றாங்கதான். அவன் சொல்லுக்கு கீழாம் போனும் இருக்கிறாங்கதான். இது இதுகளை நினைச்சு நான் எங்களை தேர்த்து கொள்றது நமக்கு கீழ்படியாம போறவங்க சொல்லி கேட்க கடவுளை மோசே கூட கீழ்படி நமக்கு மாத்திரம் அப்பா நீங்க பாத்துக்கொள்ளுங்க தோத்து. நாம என்ன செய்ய முடியும்? சொல்ல கேட்காட்டா என்ன செய்ய முடியும்? கோயில் ஏன் ஒண்ணுவே சொந்த மொழியை நீங்க நடக்கல. மோசே என் வீட்டில் எங்கு முன்முன்னாக ஒரு உண்மையில ஊழியக்கார அவன் நேரத்துக்கு வந்து தன்னுடைய கடமையை தவறாம செய்வான். கண்டபடி லீவ் எடுக்க மாட்டான். போட வாரம் எனக்கு கூப்பிட்டால் 6:30 பிடிச்சி வந்து இங்க 6:30 எனக்கு நிற்க முடியாம விட்ட எனக்கு மனதுக்கு கஷ்டமா. ஆனா என்ன செய்யற ஆராதனைகளை விட்டுன்றது எனக்கு இயலாத ஒரு காரியம். முடியாதவர்கள். இத்தனை ஆண்டுகள் ஆயிட்டு வேத வகுப்புகளோ உபவாச கூட்டங்களோ ஆராதனைகளோ தவறுவிட்டதில்லை. என்ன மூத்தம்பர்கள் பிறக்கும் போது நான் ஆலயத்தில் நினைக்கிறேன், செய்தி கேட்டு பிற்பாடு. ஆகவே அருமர் தேவட பிள்ளைகளே, ஏவனும் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்வது என்று சொன்னார். ஊழியத்துக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தயவு செய்து உங்களுடைய ஊழியத்தில் உண்மையா இருக்கு. முறுமுறுத்து கொண்டு ஊழிய செய்யாதீங்க. அப்படி செய்யறது பார்க்க செய்யாம விடுற என்று அதில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். யார்கிட்ட ஊழியத்தை செய்யும்? கடவுள பணி இல்லையா? மனுஷரோடு இருக்கிற குறை குற்றங்களை வச்சுக்கொண்டு தேவட ஊழியத்தை செய்யாம போடுறது, தேவட பணியை இடநிறுத்துறது. இப்ப ஆண்டவர் ஏனப்பா நீ ஊழியம் செய்யல, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் அப்படி சொல்லிட்டார், இவர் இப்படி சொல்லி அவர்தான் ஊழிஞ்சார். இது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரோ? மறுபக்கத்தில் எந்த சபையில குறை இல்லை, எந்த சபை பரிபூர்ணமான சபை இருக்குது, எந்த ஊழியக்காரர் பரிபூர்ணமான ஊழியர், யாராவது சொல்ல முடியுமா? ஒரு குறைவு இல்லாத ஒரு ஊழியக்காரன் காட்ட முடியுமா? இப்படி சொல்வதனால குறைவுள்ளவனை நான் என்கரேஜ் பண்றோம் இல்ல? நோ, தேவோட பிள்ளைகளே, ஊழியம் கர்த்தருடையது, மறந்துடாது. ஊழியம் கர்த்தருடையது, உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த பொறுப்பை ஊழியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்க. யார் உனக்கு கொடுத்தாரோ அவருக்கு நீ கனவு கொடுப்ப. ஆகவே கர்த்தர கனவு பண்ணி கர்த்தர ஊழியத்தை உண்மையாக செய்யறதுக்கு முயற்சி. நம்பர் த்ரீ, ஆபரை பார்த்து என்ன சொன்னாரு? ஆபரை குறித்து என்ன சொன்னாரு? என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய கற்பனைகளையும் நீங்கள் காத்து நடவுங்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அவன் கட்டளை இடுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். வீடு என்ன அருமையான ஒரு சாட்சி பாருங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை குறித்து தன் மனதில் என்ன நினைவு வச்சிருக்கிறான் என்பதை பார்த்த ஆண்டவர் ஆபரமை குறித்து கொடுக்கிற சாட்சி, தகப்பனாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய சவால் இல்லையோ? என் பிள்ளைகளை குறித்து நான் என்ன நினைவு மனதில் வச்சிருக்கிறேன் என்பதை பார்க்கிற தேவன் அல்லவோ அவர். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பிள்ளைகளை குறித்து நீ உன் மனசுல என்ன நினைவோட இருக்கிறா, என்ன நினைவை சுமக்கிறா என்பதை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அல்லவோ? இப்படி நான் சொல்லுவதால யாரையும் என்ன வசனம் என்ற வலைக்குள்ள போய் அடைக்கிறது இல்லை, இல்லைங்க, நோக்கம் இல்லை. என்ன, நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து மனதில் என்ன நினைவு வச்சிருக்கிறோம்? ஆபரா பிள்ளைகளுக்கு மாத்திரம், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு கட்டளை இடுவா என்று நான் அறிந்திருக்கேன். பிள்ளைகளுடைய பிள்ளைகளிலும் பிறக்கல, ஆனா அவன் அப்படி கட்டளை இடுவான் என்று நான், ஏனென்றா ஆபிரகாமுக்கு அந்த நினைவு தான் இருந்திருக்கு. என் பிள்ளைகள் என்ற சந்ததி எல்லாம் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரோடு வாழ வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற விருப்பம் வாஞ்சையும் அவனுக்குள்ளே இருந்துட்டே இருந்தது. ஆகவே ஆண்டவர் ஆபிரகாமுடைய இருதயத்தை பார்த்து பார்த்தபடியா சொன்னாரு, அவன் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் என் கற்பனைகளை காத்து கட்டிடுவன் தான் அறிந்திருக்கேன். நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து என்ன எண்ணம் வச்சிருக்கோம்? ஒவ்வொரு தாயும் தகப்பனும் யோசிக்க வேண்டிய கார் என்ன எண்ணம் நம்முடைய பிள்ளைகள்ல? ஓகே, அவன் என்ன எதிர்பார்க்க நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா இருக்கு, தப்பு இல்லை. எல்லா தாய்தப்பனும் அந்த அப்படி நினைக்கிறது ஒன்றும் பிள்ளை இல்லை, தப்பு இல்லை. நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் வேண்டா, நாம நம்முடைய பிள்ளைகளை கத்தருக்கு நடத்தும், கத்தருக்குள்ள வச்சிருக்கோம். ஒருவேள் நாம் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தியும் அவர்கள் தவறி போன, அது நம்முடைய பொறுப்பு இல்லை, நம்முடைய ஆண்டவர் கேட்கப்படும். நாம் நம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தியும் அவங்க கேட்காவிட்டால் விட்டுருங்க, ஒன்னு செய்ய முடியும், என்ன அடிக்கிறது அல்லது ஜெயில போறது இல்லை. ஆனா நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை நாம் கத்தருக்குள்ளே நடத்துறதுக்கு வளர்க்கறதுக்கு என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம் என்பதே தேவன். பிள்ளைகள், நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நரகம் பொல்லாது, நாம் பயன்படுத்துறதுக்கு இல்லை, நரகம் பொல்லாது. இந்த அக்கினிலே கிடந்து நான் வேதனைப்படுகிறேன். ஐந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வந்துடாதபடி லாசரு அனுப்பும் என்று பாதாளத்தில் கிடந்து அந்த ஐஸ்வர்யவான் சொன்ன வார்த்தையை நாம் அறிவோமே. நம்ம பிள்ளைகளை அன்பாக பெத்தெடுத்து கொஞ்சி வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து கத்தரை விட்டு விலகி போறதாக இருந்தார் அவருடைய முடிவு, நாம நினைக்க பயமாக இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. இதைக்கத்தான் நான் விழுந்து விழுந்து இதை சொல்றேன். இதுக்காகத்தான் பிள்ளைகள் தேவோட ராஜ்யத்துக்கு வரவாங்க. நித்திய ஜீவனை அடிப்பது என்பதை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். அவை நம்ம 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 பிள்ளைகள் நம்மை போல அவர்களும் இயேசுவை பின்பற்றி சத்தியத்துப்படி வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்களும் வந்து பிரவேசிக்கும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமை என்னவென்றால், காசை சேர்த்து குவிக்கிறது அல்ல, பணத்தை சேர்த்து குவிக்கிறது அல்ல, பிள்ளைகளை எப்படியாவது கத்தருக்குள்ள வளர்த்தெடுத்து என் பிள்ளை எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தில் வரணும். நான் அன்றவரே நான் இல்லாத நாட்களில் என் பிள்ளைகள் உம்முடைய சத்தியத்தின்படி வாழும் அதுக்குரிய வார்த்தைகளை அவளுக்குள்ள விதைக்க தேவனும் எல்லாவற்றையும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து உங்கள் சந்ததியை குறித்து யோசிங்க, உங்கள் பிள்ளைகளை குறித்து யோசிங்க, எப்படியாவது அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் வரணும். அவர்களை சொல்றதுக்கு கேட்டு தாளாட்டிட்டு இருக்க முடியாது. கண்டிக்கவனத்தில் கண்டிக்கவனு, திருத்தவனே திருத்தவனே, சொல்ல முடியுது சொல்லணும். ஏனென்றால் அவர்களை நாம் இழந்திருக்கணும். ஆபிரகா பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் கற்பனைகளை கைகூட்டாடு கட்டிடுவார். நாம் நம்முடைய மனதிலே பிள்ளைகளை கத்தருக்குள்ள வளர்க்க வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறோமா, அதை செய்கிறோமா, அல்லது வேற காரியங்களுக்கு பிள்ளைகளை குறித்து வேற காரியங்களை கற்பனைகளை நம்முடைய மனதில் வளர்த்து கொள்றோம்? ஓகே, இப்படி நான் உங்களுக்கு இந்த செய்தியை பேசுகிற பிற்பாடு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து அப்படியான உலக காரியங்களை குறித்து தான் கற்பனைகளை வளர்த்தி கொண்டிருப்பீங்களா இருந்தால் அது உங்களை பொறுத்தது. பட் என்னுடைய கடமை ஆண்டோடு வசனத்தை நான் என்ன பேசணும் என்று ஆண்டத்தில் கேட்கறது மண்டறது நான் அதுக்கு ஏவன் அறிவேன். ஆகவே உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து இழந்துடாது. நரகம் பொல்லாது கொடி. உங்கள் பிள்ளைகள் எப்படியாவது உங்களோடு சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரும், ஆண்டவர் இயேசுவோட ராஜ்யத்தில் பங்கு பெறும். அதை கருத்தில் கொள்ளுங்க. பிள்ளைகளை கத்தருக்குள்ள வளர்த்தெடுக்க வீழ் செய்யுங்க. சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் கேட்ட காரியங்களை அவருடைய இதயத்தில் விதை விதை, அவருடைய உள்ளத்தில் விதை. அவங்களுடைய கத்தருக்காக நீ வாழ புத்தி சொல்லு. தவறான இடங்களை போகக்கூடாது, கூடாத நண்பர்களோடு சேரக்கூடாது, கண்ட மாதிரி வெளியில தெரியக்கூடாது, நேரம் பிந்தி எல்லாம் பின்னுக்கு பிந்தி வீடுக்கு வாரதெல்லாம் இதெல்லாம் சரிவிடாது. அவிசுவாச பிள்ளையோடு சேர்ந்து ஆஹ்யூ என்று அலைஞ்சு தீர்றதெல்லாம் ஒரு நல்லதில்லை. ரைட், டெல் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் டெல் யூ ஹூ ஆயுன்னு சொல்லுவார். நண்பர்கள் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்லுவேன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு ஆங்கிலத்தில். அதுபோல ஆண்டவரே, ஆகவே பிள்ளைகள் இல்லை கண்ட ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வேண்டும் சொல்லி, ஆ என்ன செய்யற வாலிப நாட்கள் தானே, ஆ போயிட்டு வேணும் சொல்லி எங்க இருக்க நாளைக்கு புறப்பேந்து அவன் அங்க அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் கற்றுக்கொண்டு வந்த பிற்பாடு, ஐயோ இந்த மகன் இப்படி போயிட்டாரே, மகள் இப்படி போயிட்டாளே என்று நம்ம புலம்பி கவலை கவலைப்படுது. நாம வாழ்ற உலகம் அவபக்தியான அவபக்தி நிறைந்த உலகம். இன்னும் ஒரு காரியம் நான் சொல்லுவேன். இன்னைக்கு எனக்கு தெரியத்தக்கதாக நம்ம சேஜில் சில குடும்பங்கள் பிள்ளைகளை வைத்து ஜெபிக்கிறார். உண்மையில என் மனசு சந்தோஷப்படுது. பெற்றோர் பிள்ளைகளோடு இருந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறது உங்க பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. கீபிடுவான் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் எழுதிப்போமா? ஸ்தோத்திரம்.